நானும் இடம்பெயர் வாழ்ந்தான் இப்படி எல்லாம் போற தாக்குல நடந்தது.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் இராஜ் டேவிட் வள்ளங்கு உண்மைகள். இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் 24 தேதி கருணா விவகாரத்தில் முதலாவது துப்பாக்கி வெட்டு பகிரங்கமாக தீர்க்கப்பட்டது. கருணாவின் மிக முக்கிய ஆதரவாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ஒரு கருணா தரப்பு முக்கியஸ்தர் மீதே அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பில் முதலாவது இரத்தம் சிந்துதல் சம்பவம் நடைபெற்றது. இலங்கை முழுவதற்குமான பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு சுமார் ஒரு வாரத்திற்கு முந்தைய காலப்பகுதியில் கிழக்கில் வன்முறைகள் படிப்படியாக நடைபெற ஆரம்பித்தன. 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2 தேதி பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலை புலிகள் கருணா தரப்பினர் மீதான தமது ராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக ஆரம்பித்திருந்தார்கள். அந்த தேர்தல் காலம் என்பது விடுதலை புலிகள் கருணா தரப்பினர் மீதான தமது ராணுவ நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு சிறந்த ஒரு காலம் என்று புலிகள் கணிப்பிட்டிருந்தார்கள். பொதுத்தேர்தல் நிறைவடைந்து ஒரு குறுகிய காலப்பகுதியின் பின்னர் கருணாவின் கரங்கள் அரசியல் ரீதியாக ஓங்கிவிடும். அத்தோடு தேர்தல் முடிவடைந்த கையோடு கருணா மீது ராணுவ நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாத நிலையை ஜனாதிபதி சந்திரிகா நிச்சயம் உருவாக்கி விடுவார். அதனால் கருணா தரப்பினர் மீதான தமது நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் காலத்தை தேர்தலை அண்டிய காலப்பகுதியாக நிர்ணயித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். அத்தோடு தேர்தல் கலோபரத்தில் கருணா தரப்பினர் மீதான தமது நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளும் அமுங்கி போய்விடும் என்றும் விடுதலை புலிகள் நினைத்திருந்தார்கள். கருணா தரப்பினர் மீதான தமது நடவடிக்கைகள் வெறும் தேர்தல் வன்முறைகளாகத்தான் பதிவு செய்யப்படுமே தவிர யுத்த நிறுத்த மீறலாக அவை கணிப்பிடப்பட மாட்டாது என்றும் புலிகள் கணிப்பிட்டிருந்தார்கள். இப்படி பல விடயங்களை கவனத்தில் கொண்டு தேர்தலுக்கு சுமார் ஒரு வார காலத்திற்கு முன்பு விடுதலை புலிகள் தமது நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள். இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் 24 தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருச்செல்வம் மீது துப்பாக்கி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த போராளிகள் என்று நம்பப்படுகின்ற இரண்டு இளைஞர்களால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. திருச்செல்வம் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் தலைவராகவும் பணியாற்றிக் கொண்டிருந்தார். இவர் கருணாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். கருணாவின் பிரிவினையை நியாயப்படுத்தி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பரப்புரையையும் போராட்டங்களையும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர். சம்பவ தினத்தன்று மாலை 8:30 மணியளவில் மட்டக்களப்பு மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லடி பிரதேசத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு அருகில் அமைந்திருந்த திருச்செல்வத்தின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு இளைஞர்கள் திருச்செல்வத்தை அழைத்து அவர் மீது துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். பிஸ்டல் குண்டுகள் திருச்செல்வத்தின் வயிற்றில் பாய்ந்தன. பலத்த காயங்களுக்கு உள்ளான திருச்செல்வம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கருணா தரப்பினருக்கு எதிரான விடுதலை புலிகளின் முதலாவது ராணுவ நடவடிக்கை இது என்று கூறலாம். கருணா விவகாரத்தில் கிழக்கு பல்கலைக்கழகம் மிக முக்கிய பங்காற்றி இருந்தது என்று கூறலாம். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய வடக்கைச் சேர்ந்த விரிவுரையாளர்களுக்கும் கிழக்கைச் சேர்ந்த விரிவுரையாளர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக நடைபெற்று வந்த முரண்பாடுகள் கருணா விவகாரத்தில் மிக முக்கிய பங்கினை வகித்திருந்தன. கருணா விவகாரத்தில் கிழக்கு பல்கலைக்கழகம் வகித்திருந்த பங்கு பற்றி சிரேஷ்ட உளவியலாளர் இரா துரைரத்னம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்.
இது 1990களின் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட கிழக்கு பிரதேசவாதம் வளர தொடங்கினாலும் அதோட உச்சக்கட்டம் 1995 முளைத்தெரியும் ஓவேந்தர் தெரிவின் மூலம் அது பூதகரமாக பிடித்தது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அந்த இடத்துல இது கோஷ்டிகள் சேர்த்தன. ஒன்று மனோ சபாரணம், ரவீந்திரநாத், ராகுராவன், செந்தில் மோகன் போன்ற அந்த யாழ்ப்பாணவாத குழு. அடுத்தது யுவிதங்க ராஜா, திருச்செல்லம், சித்திரலேகா என வட்டக்கிழவாத குழு. இதிலே உண்மையிலேயே சித்திரலேகாவும் திருச்செல்வம் அவர்கள் யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு கலப்பை கொண்டவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் நேர்த்தியாக இந்த மட்டக்கிழப்பு வாத குழுவிலே தான் இருந்தார்கள். இந்த 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 இரு கோஷ்டிகளின் உச்சக்கட்டமாக அந்த உபவேந்தர் தெரிவு 1995 உபவேந்தர் தெரிவிலே அது புதாகரமாக வெளிப்பட்டது. உபவேந்தராக 1995 உபவேந்தராக கிழக்கு பல்கலை பேரவை மூவரை தெரிவு செய்திருந்தது. இதிலே இந்த மூவரும் ஒருவர் ரவீந்திரநாத், அடுத்தவர் ரகுராவன், அடுத்தவர் மனோ சவர்ணம். இந்த மூவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த கிழக்கு பல்கலைக்கழக பேரவையின் பேரவையிலே பெரும்பாலானவர்கள் அந்த யாழ்ப்பாண சேர்ந்தவர்கள் இருந்ததன் காரணமோ அல்லது அந்த பேரவையிலே இவர்களுக்கு ஆதரவானவர்கள் இருந்ததன் காரணமாக இந்த மூவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூவரும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இது இந்த சித்திரலேகா மற்ற யுவிதங்க ராஜா போன்றவர்களுக்கு மேலும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்த இவர்கள் ராஜேந்திரத்தை சிபாரிசு செய்திருந்தார்கள். பின்னர் அந்த கழக பல்கலைக்கழகத்திலே பல்லுவர் மட்டத்திலே ஏற்பட்ட எதிர்ப்பை அடுத்து ரகுராவனின் பெயர் நீக்கப்பட்டு ராஜேந்திரத்தின் பெயர் நியமிக்கப்பட்டது. பின்னர் அவர் ராஜேந்திரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழைப்பாளர் கணேசமூர்த்தியின் செல்வாக்கினால் சந்திரிகாவினால் ராஜேந்திரம் கோவேந்திராக நியமிக்கப்பட்டார். இந்த இரு கோஷ்டிகளுமே தங்களுடைய கைகள் ஓங்குவதற்காக தங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக இரு கோஷ்டிகளுமே விடுதலை புலிகளை நாடினார்கள். ஒன்று மனசோபாடனம், மற்றது ரவீந்திரநாத், ஏசிங்கம் போன்றவர்கள் நேரடியாக மனோமாஸ்டரின் செல்வாக்கியவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்று யுவிதங்க ராஜா போன்றவர்கள் கருணாவின் நாடி கருணாவின் செல்வாக்கை பெற்றுக் கொண்டார்கள். இது விடுதலை புலிகளுக்கிடையிலே வடக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு என்ற ஒரு உச்சக்கட்ட கோபத்தையும் வெறுப்பையும் அல்லது போட்டியையும் உருவாக்கி இருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலுமே அதாவது தாங்கள் சிறு சிறு காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கூட அவர்கள் இவர்களை மனோமாஸ்டரை ஒரு கோஷ்டியும் கருணாவை ஒரு கோஷ்டியும் நாடி இருந்தார்கள். இதற்கு ஒரு ஒரு சம்பவத்தை நான் உதாரணமாக சொல்லலாம். நினைக்கிறேன் 1998 அல்லது 1999 காலம் நினைக்கிறேன். கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதிகள் 4 பேரையும் கருணா தன்னுடைய கட்டுப்பாட்டு பிரச்சனை கழித்திருந்தார். அதிலே விவசாய பீடாதிபதி ஏசிங்கம், மணிகவுண்டம் ரவீந்திரநாத், விஞ்ஞான பீடாதிபதி ஏசிங்கம், வர்த்தக முகாமைத்துவ பீடாதிபதி ரகுராவன், கலை கலாச்சார பீடாதிபதி மௌனோர் போன்ற இந்த 4 பேருமே அந்த முகாமுக்கு போய் காத்திருந்தார். கருணா வருகைக்காக காத்திருந்தார்கள். அப்பொழுது கருணா ஒரு ஜீப்பில் வந்திறங்கினால் அந்த ஜீப்பிலே கருணாவுடன் யுவிதங்க ராஜா வந்திறங்கினார். இந்த 4 பீடாதிபதிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. யுவிதங்க ராஜா இந்த 4 பேருக்கும் இந்த பீடாதிபதிகளுக்கு தனக்கு கருணாவின் செல்வாக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்காக அவர் அந்த கருணாவுடன் வந்து இறங்கியிருந்தார். இவ்வாறு அந்த அதே கூட்டத்தில் வைத்து கருணா ஒரு எச்சரிக்கையை ரவீந்திரநாத், ஏசிங்கம், மனோர் சபாரணம், ரகுராவன் போன்றவர்களுக்கு விடுத்திருந்தார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனது கவனத்து கொண்டுவர வேண்டும், மனோ மாஸ்டரிடம் கொண்டு செல்லக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். ஆனாலும் இந்த யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கோஷ்டி பூசல்களும் இந்த மோதல்களும் தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த இதே சமகாலத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என்ற பிரதேசவாதம் இந்த கோஷ்டிகளிலிருந்து வளர்ந்து வருகின்ற அதே சமகாலத்தில் விடுதலை புலிகளுக்கிடையிலே மனோமாஸ்டர் தரப்புக்கும் கருணாசரப்புக்கும் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு என்ற அந்த பிரதேச பாதம் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. இதன் உச்சக்கட்டமாகத்தான் உங்களுக்கு தெரியும், 2001 விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த அற்புதன் மாஸ்டர் அந்த மாவீரர் தினத்தன்று மாலை கன்னிவழி ஒன்றிலே காலை ஒன்றை இழந்தார். இந்த தாக்குதலை கருணா தரப்பு தான் செய்தது என்று எல்லோருக்கும் தெரிந்து வருபடியும். இதுபோல விடுதலை புலிகளிடமிருந்து கருணா பிரிந்து போவதாக அறிவித்த போது பிபிசி தமிழோசை கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த யுவி சங்கராஜாவிடம் ஒரு பேட்டி செவி கண்டது. அந்த செவியிலே அவர் ஒன்றை தெரிவித்திருந்தார், கருணாவின் பிரிவு என்பது தனிப்பட்ட கருணாவின் விருப்பம் என்று சொல்வதை விட ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மக்களின் விருப்பம் அதுதான். மட்டக்களப்பு மக்கள் யாழ்ப்பாண நிர்வாகத்தின் கீழ் இருக்க விரும்பவில்லை என்ற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் கருணாவின் பிரிவு என கூறி அந்த பிளவை யுவி சங்கராஜா நியாயப்படுத்தி இருந்தார். அந்த இவ்வாறு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மட்டக்களப்பிலே கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தான் அந்த பிரதேசவாதம் ஒரு உச்சக்கட்ட ஒரு மோதல்களாக உருவெடுத்திருந்தது. அது பின்னர் இந்த கருணா உங்களுக்கு தெரியும், கருணா பிரிந்து கொழும்பு சென்ற பின்னர் விடுதலை புலிகள் ரமேஷ் தலைமையிலான விடுதலை புலிகள் அங்கே வருகை தந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த போது பின்னர் யுவி சங்கராஜாவை விடுதலை புலிகள் கைது செய்து தங்களுடைய ஒரு வாரம் அங்கே முகாமிலே அடைத்து வைத்திருந்தார்கள். அவரை பின்னர் சிவராம் சென்று மீட்டு வந்தார். சிவராம் யுவி சங்கராஜாவின் மைத்துனர். யுவி சங்கராஜா திருமணம் முடித்தது சிவராமின் சொந்த தங்கையை. அவர் தான் சிவராம் தான் அங்கே விடுதலை புலிகளிடம் சென்று வன்னிக்கின் சென்று அவருடன் பேசி பின்னர் யுவி சங்கராஜாவை தன்னுடைய மோட்டார் சைக்கிளே மீட்டு வந்தது சிவராம் தான். பின்னர் அவர் மடக்களை போட்டு வெளியேறிவிட்டார். இவ்வாறு இதன் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இந்த பிரதேசவாதத்தின் ஒரு உச்சக்கட்டமாகத்தான் கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து முக்கியமாக வடக்கை சேர்ந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம் திட்டப்பட்டது. இதற்கு பலிக்கடாக ஆக்கப்பட்டவர் தான் கலாநிதி தம்பையா. உண்மையிலே தம்பையா வடக்கு கிழக்கு பிரதேசவாதம் பேசுகின்ற ஒரு நபர் இல்லை, இந்த கோஷ்டி முதல்களுக்கும் சிக்கிக்கொண்டவர் இல்லை. அவர் ஒரு உண்மையிலே ஒரு அப்பாவியாக இந்த தமிழ் தேசியத்தை நேசித்த ஒரு நபராக செயல்பட்டவர். ஆனால் இந்த வடக்கிலிருந்து கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து வடக்கை சேர்ந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக யாராவது ஒருவரை தீர்த்து காட்டினால் அனைவரையும் வெளியேறி விடுவார்கள் என்று இந்த மட்டக்களப்பு பிரதேசவாத குழு எண்ணியது. முக்கியமாக யுவி சங்கராஜா, திருச்செல்லம் கோவிந்தராஜா போன்றவர்கள் இதிலே முன்னணியில் இருந்தார்கள். இதன் ஒரு கட்டமாகத்தான் தம்பையா இலக்கு வைக்கப்பட்டார். தம்பையா மட்டக்களப்பிலே வைத்துக் கொல்லப்பட்டார். இதே போன்று நடேசன் பின்னர் அடுத்த வாரம் நடேசன் கொல்லப்பட்டார். இவையெல்லாம் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இந்த மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு கிழக்கு பிரதேசவாதத்தின் உச்சக்கட்டமாக நிகழ்ந்த சம்பவங்கள். இவை எல்லாமே உண்மையிலே கீழ்மட்ட மக்கள் மத்தியில் இவ்வாறான எண்ணங்களோ அல்லது செயல்களோ காணப்படவில்லை. இவர்கள் மேல்மட்டத்தில் இருந்தவர்கள் தங்களுடைய பதவிகளுக்காக, தங்களுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த மேல்மட்டத்திலே படித்தவர்கள் சொல்லப்படுகின்ற, உயர்கல்வி கற்றவர்கள் சொல்லப்படுகின்ற இந்த கிழக்கு பல்கலைக்கழக மட்டத்திலே தான் இந்த பிரதேசவாதம் உச்சக்கட்டத்திலே காணப்பட்டது.
கருணாவின் பிரிவினையும் பிரதேசவாத நிலைப்பாடும் அறிவிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தித்தான் அநேகமான வெகுஜன போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கருத்தரங்குகளும் நடைபெற்று வந்தன. கருணாவை நியாயப்படுத்தும் நிறைய காரியங்கள் கிழக்கு பல்கலைக்கழக புத்திஜீவிகளினால்தான் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. எனவே கிழக்கு பல்கலைக்கழக புத்திஜீவிகளின் வாய்களை மூட வேண்டிய அவசர தேவை விடுதலை புலிகளுக்கு அந்த நேரத்தில் இருந்தது. அத்தோடு கருணா ஆதரவாளர்கள் மத்தியில் ஒருவித ஃபியர் சைக்கோ, அதாவது அச்ச மனநிலையை உருவாக்கி கருணா ஆதரவாளர்களை பலவீனப்படுத்தும் ஒரு அவசியமும் புலிகள் அமைப்பினருக்கு காணப்படவே செய்தது. இதன் காரணமாகத்தான் விரிவுரையாளர் திருச்செல்வத்தின் மீதான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று நோக்கர்கள் அபிப்பிராயம் வெளியிட்டிருந்தார்கள். விரிவுரையாளர் திருச்செல்வம் மீதான தாக்குதல் நடைபெற்று மூன்றாவது நாள் கருணாவின் மற்றொரு அபிமானியும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருமான மோனகுருசாமி மீதான தாக்குதல் துப்பாக்கிதாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட புள்ளியாரடி என்கின்ற பிரதேசத்தில் வைத்து இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. 2004 மார்ச் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 அளவில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கொழும்பு நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. இந்த துப்பாக்கி தாக்குதலினால் மோனகுருசாமி பலத்த காயங்களுக்கு உள்ளானதாகவும் விடுதலை புலிகளே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்ததாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அறிவித்திருந்தார்கள். மோனகுருசாமி ஒரு திறமையான அரசு அதிகாரி, சிறந்த கல்விமான், அதேவேளை அவர் ஒரு மிக தீவிர பிரதேச பற்றாளர். மோனகுருசாமியிடம் இயல்பாகவே காணப்பட்ட மட்டக்களப்பு பிரதேச பற்று காலப்போக்கில் அவரை ஒரு பிரதேசவாதியாக மாற்றியிருந்தது.
இந்த இலங்கை கிம் இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் உடையுடைய அந்த ஒப்பந்தம் உருவாகி ஒரு சமாதான சூழல் உருவாகின உடன் அங்கே மட்டக்களப்பிலே கருணாவுக்கான புதிய நண்பர்கள் சேர்ந்து கொண்டார்கள். முக்கியமாக விடுதலை போராட்டத்தின் மிக எதிரிகளாக இருந்த மௌனசாமி, ராஜன் சத்யமூர்த்தி, அலைசாகிர் மௌலானா போன்றவர்கள் கருணாவுடைய மிக நெருங்கிய சகாக்களாக மாறினார்கள். அவர்கள் உங்களுக்கு தெரியும், மௌனசாமி போன்றவர்கள் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட போது, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் வடக்கு கிழக்கு இணைக்கப்படுது, அன்றிலிருந்து பிரிக்கப்படும் வரை வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அதீத நம்பிக்கை கொண்டவர் அல்லது பிரிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர்கள் எவ்வாறு கருணாவுடன் இணைந்து கொண்டார்கள் என்பது பெரிய கேள்விக்குறியான விடயம். இந்த விடயம் தொடர்பாக நான் ஒரு முறை உங்களுக்கு தெரியும், நீங்களும் சில சந்தர்ப்பங்களில் வந்திருந்திருக்கிறீர்கள். அந்த மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே கிழக்கிழங்கை செய்தியாளர் முக்கியமான பத்திரிகையாளர்களை அழைத்து சில கலந்துரையாடல்களை நடத்துவது வழக்கம். விடுதலை புலிகள் தலைமை கருணா மற்றும் கரையாளன் முக்கியமாக கருணா வருவார். அப்பொழுது ஒரு தடவை நான் அவரிடம் கேட்டிருந்தேன், மௌனசாமி, ராஜன் சத்யமூர்த்தி, அலிசாகர் மௌனா போன்றவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்களாக இப்பொழுது இருக்கின்றார்கள். அவருடைய இப்போ மிக விடுதலை போராட்டத்துக்கு தோள் கொடுத்து மட்டக்களப்பிலே உழைத்த பலர் அங்கே அந்நியப்படுத்தப்பட்டு இவர்கள் தான் முதன்மைப்படுத்தப்பட்டார்கள். நான் ஒரு முறை மன்னிக்க வேண்டும், மாவீரர் தினத்துக்கு அங்கே சென்றிருந்த போது அங்கே மாவீரர் தினத்துக்கு பிரதம அதிதியாக இவர்கள் தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பாக ஒரு முறை ஒரு இரவு கலந்துரையாடல் ஒன்று சென்றிருந்த போது கேட்டபோது அவர் சொன்னார், அவர்களை நான் பயன்படுத்துகின்றேன், மட்டக்களப்பிலே ஒரு போராளியை கைது செய்து விட்டால் அவர்களை பிணை எடுப்பதற்கு ராஜன் சத்யமூர்த்தி போன்றவர்களாக இருக்கின்றார்கள், கொழும்பிலே ஒருவரை ஒரு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்றால் இவர்கள் தான் உதவுகின்றார்கள். கருணா அவர்களை பயன்படுத்த நினைத்தார், ஆனால் அவர்கள் கருணாவை பயன்படுத்தினார்கள். அந்த இவைகள் தான் இந்த பிளவுக்கான அடித்தளம் இடப்பட்டது.
கருணா பிரதேசவாத நிலைப்பாடு எடுத்து பிரதேசவாதம் பேச ஆரம்பித்த காலகட்டத்தில் கருணாவிற்கு மிகவும் நெருங்கியவராக மாற ஆரம்பித்திருந்தார் மோனகுருசாமி. அத்தோடு அப்பொழுது நடைபெற இருந்த பொதுத் தேர்தலில் அப்பொழுது மட்டக்களப்பு அரசாங்க அதிபராக கடமையாற்றிய மோனகுருசாமி அவர்களே தேர்தல் தெருவு அத்தாட்சி அலுவலகராகவும் கடமையாற்றியிருந்தார். அதனால் தேர்தலில் கருணாவிற்கு சார்பாக தேர்தல் முடிவுகளை மாற்றுவதில் மோனகுருசாமி கருணாவிற்கு நிபந்தனைகள் எதுவுமின்றி துணை நிற்பார் என்று விடுதலை புலிகள் உறுதியாக நம்பினார்கள். அதன் காரணமாகத்தான் மோனகுருசாமி மீது விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்று நோக்கர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். கருணா விவகாரத்தில் விடுதலை புலிகள் திடீரென்று தமது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆரம்பித்தார்கள். கருணாவின் ஆதரவாளர்கள் மீதான உளவியல் யுத்தத்தை ஒரு பக்கம் நடாத்தி கொண்டிருந்த அதேவேளை கருணாவின் தீவிர ஆதரவாளர்களை குறிவைத்து தாக்குதல்களை மறுபக்கம் ஆரம்பித்திருந்தார்கள். மட்டக்களப்பின் பல பகுதிகளிலும் கருணாவின் ஆதரவாளர்களுக்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. தொலைபேசி மிரட்டல்களும் விடுக்கப்பட்டன. கருணாவிற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த சிலர் தாக்கப்பட்ட சம்பவங்களும் மட்டக்களப்பில் இடம்பெற்றன. மெது மெதுவாக கருணாவின் பிரதேசவாத நிலைப்பாட்டிற்கு பல வழிகளிலும் ஆதரவு தெரிவித்து வந்த பல பிரமுகர்கள் தங்களது செயற்பாடுகளை குறைத்துக் கொண்டு வீடுகளுக்குள் முடங்க ஆரம்பித்தார்கள். சிரேஷ்ட விரிவுரையாளர் திருச்செல்வம் மற்றும் அரசாங்க அதிபர் மௌனகுருசாமி போன்றவர்கள் மீதான தாக்குதல்கள் கருணாவிற்கு அதுவரை ஆதரவு தெரிவித்து வந்த பலரையும் கருணாவை விட்டு தூரமாக நகரும்படி செய்திருந்தது. கருணாவின் ஆதரவாளர்கள் மீதான துப்பாக்கி தாக்குதல்களை தொடர்ந்து மட்டக்களப்பில் பிரதேசவாதம் பேசியபடி வலம் வந்த பல முக்கியஸ்தர்கள் மௌனமாக ஆரம்பித்திருந்தார்கள். கருணா தரப்புடன் தொடர்புகளை பேணிக் கொள்வதையும் படிப்படியாக நிறுத்திக் கொள்ளவும் ஆரம்பித்தார்கள். கருணாவின் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு ஃபியர்ஸ் சைக்கோவை உருவாக்கி விட்டிருந்த விடுதலை புலிகள் அடுத்த நடவடிக்கையாக கருணா தரப்பில் நின்ற போராளிகளை குறிவைத்து தமது முழு வீச்சிலான உளவியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தார்கள்.
மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.
எல் மொபி மொபைல் போன் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல் மொபி மொபைல் போன்கள் அனைத்து முன்னணி மொபைல் போன் விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன. கிளாசிக் போன்ஸ், மினி போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் என மூன்று வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன. சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல் மொபி மொபைல் போன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் 0116173333 www.l-mobi.com. L-Mobi Mobile Phone, a brand for dual SIM phones.